டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அக்டோபர் மாதத்திலேயும் இரண்டு வாரங்களை கடந்து மூன்றாவது வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கடந்த மாதத்திலே நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்கள் மேல் காட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல வேளைகளிலே நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை கொடுத்த பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தப்படுத்தினே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான சோதனைகளிலே வெற்றி பெற நீர் எங்களுக்கு தந்த ஞானத்திற்காக பலனுக்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பற்பலவிதமான போராட்டங்களிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு சகாயராயிருந்து, அவர்களுக்கு ஆலோசகராயிருந்து, அவர்களுக்கு பலனாயிருந்து அவர்கள் போராட்டங்களிலே வெற்றி பெற நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கடிதம் எழுதியிருந்த அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, மிக அவசியமான தேவையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டையா, தங்கள் வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் உம்மிடத்திலே மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. கர்த்தர் தாமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதமாய் நீர் அவர்களுக்கு உதவி செய்து விடுதலையை தந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் வீடு கட்டிக் கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே, இந்த பெரிய பணியிலே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலும். திட்டமிட்ட காலகட்டத்திலே வீட்டை அருமையாய் கட்டி முடிக்க உம்முடைய நாம மகிமைக்கென்று அதை பிரதிஷ்டை பண்ண கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான வியாதிகளினாலே வைத்திய சாலையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீரே அவர்கள் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சையை ஆசீர்வதித்து சீக்கிரமாய் அவர்கள் சுகம் பெற்று வீடு திரும்ப உதவி செய்யும். வைத்திய சாலையிலே தங்களுக்கு அருமையானவர்களுக்காக நேரம் காலம் பாராமல், தூக்கத்தையும் பாராமல் விழித்திருந்து பணிவிடை செய்யும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதி தரலும். இன்னமும் வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாய விமானங்களை ஓட்டுகிறவர்கள் உண்டு ஐயா, கப்பல்களிலே பணி செய்கிறவர்கள் உண்டு, பேருந்துகளிலேயும், அன்றுவரே பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளிலேயும் பணி செய்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாவலின் கரம் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களோடு இருக்கட்டும். அந்தந்த நேரத்திலே தேவையான விசேஷித்த ஞானத்தை தந்து அவருடைய பணியிலே உம்முடைய பாதுகாவலை நிறைவாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னமும் குடும்பத்தை விட்டு தூரமாயிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தித்தரலும். எந்த இடத்தில் இருந்தாலும் தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் வாழ கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். பல குடும்பங்களிலே இந்நாட்களிலே சமாதான குறைவை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். வேதனையோடு அதை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஐயா. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு இல்லாமல் ஒரே வீட்டிற்குள்ளே இருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து திருமணம் செய்தாலும் இன்றைக்கு ஒருவரை குறித்து ஒருவர் கசந்து கொண்டு ஓட முயற்சிப்பவர்கள் உண்டு. எல்லா விதமான குடும்ப குழப்பங்களையும் கர்த்தர் உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே அப்புறப்படுத்தி இந்த குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை நீர் நிறைவாய் ஊற்றும், உம்முடைய அன்பினாலே நிரப்பும் ஐயா. ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் மன்னிக்க நீரே உதவி செய்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகிற வயதான பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். வயது காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களிலேயும் உம்முடைய பலன் அவர்களுக்கு பூரணமாய் விளங்கட்டும் அப்பா. தேவையான ஆதரவை அவர்களுக்கு தாரும், நல்ல அன்பை அவர்களுக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கிற பல குடும்பங்களிலே வர வேண்டிய ஓய்வு ஊதியம் வராதபடியினாலே கஷ்டப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே, இந்த தடைகளை அகற்றி சீக்கிரமாய் அந்த ஓய்வு ஊதியங்கள் கிடைக்கப்பெற நேரே உதவி செய்யும், கிருபை செய்யும். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் நினைத்து உம்முடைய சமூகத்திலே அதை சிறப்பாய் ஆசரிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலத்தை அவர்கள் திரும்பி பார்க்கவும் தவறிய காரியங்களை குறித்த உண்மை உணர்வு உள்ளவர்களாய் மனம் திரும்பி புதிய ஆண்டுக்குள்ளே புதிய பிரதிக்கினைகளோடு கடந்து செல்ல நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னும் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே, உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நண்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மல்கியா 2:16 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இது ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துவதால் சற்று விளக்கமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே அன்னையர்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தோம். நாம் தேவ கிருபையினாலே திருமணம் செய்யாமல் அவருடைய பணியை செய்தோம் என்றால் அது சிறந்த காரியம். ஆனால் நாம் திருமணம் செய்வதை தெரிந்தெடுத்து அவ்வாறு செய்துவிட்ட பிறகு அது எந்தெண்டைக்கும் உள்ள பந்தம், ஒரு உறவு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையான உறவிலே வேசித்தனத்தை நிமித்தம் மட்டுமே ஒரு சகோதரனோ சகோதரியோ தனது வாழ்க்கை துணையை விவாகரத்து செய்ய முடியும். இந்த ஒரு காரணத்தையே இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆதி திருச்சபையின் காலத்திலே இந்த வேசித்தன பிரச்சினை கொரிந்து சபையிலே எழுந்தது. அந்த சபையிலே பலதரப்பட்ட சமய பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இருந்தார்கள். அவிசுவாசிகளாக அந்நிய நம்பிக்கையிலே இருக்கும்பொழுது திருமணம் செய்த நிலைமையிலே அந்த தம்பதியரிலே ஒருவர் கிறிஸ்தவராகிவிட்டால் என்ன செய்வது என்ற பிரச்சினை அங்கே எழும்பியது. பவுல் இந்த சூழ்நிலை குறித்துதான் 1 Cor 7:10-11 இவ்வாறு எழுதியிருக்கிறார். விவாகம் பண்ணிக் கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது என்கிறார். தம்பதியர் புற சமய நம்பிக்கையிலே இருக்கும்பொழுது திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களிலே ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்ட நபர் மற்ற துணைவரை விட்டுவிட்டு போகக்கூடாது, திருமண உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது. விசுவாசி பிரிந்து போவார் என்றால் அவர் திருமணம் செய்யாமலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும், அல்லது தன் துணைவரோடு சென்று ஒப்புரவாகிவிட வேண்டும். தொடர்ந்து 1 Cor 7:12-15 வசனங்களை பாருங்கள். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்கிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். என்னத்தினாலெனில், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறார். விவாகரத்திற்கு வேசித்தனம் மட்டுமே காரணமாக இருக்கிறது என்று இயேசு கூறினாலும், பிற சமய நம்பிக்கையிலே உள்ள ஒரு வாழ்க்கை துணைவர் கிறிஸ்தவ நம்பிக்கையுள்ள ஒரு துணைவரை விட்டு வெளியேறி திருமண உறவை முறித்துக் கொள்ள விரும்பக்கூடும். தன்னுடைய துணைவர் விசுவாசியாக இருக்கும்போது அவிசுவாசியான துணைவர் இவ்வாறு சொல்லக்கூடும், எனக்கு இந்த அமைப்பு முறை பிடிக்கவில்லை, இந்த சமயம் பிடிக்கவில்லை, நான் உங்களை திருமணம் செய்தபோதுள்ள அந்த காரியமெல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது, இந்த பக்தி இச்சையடக்கம் எல்லாம் புதிதாக தோன்றுகின்றது, நான் உங்களை விட்டு பிரிந்துவிட முடிவு செய்துவிட்டேன் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவரை போக விட்டுவிடுங்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்கிறார். அந்த பிரிந்து போன அவிசுவாசியான துணைவர் மீண்டும் திருமணம் செய்கிறாரா இல்லையா என்பதை இங்கே உணர முடியாவிட்டாலும் ஒன்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவிசுவாசியான கணவன் அல்லது மனைவி மீண்டும் திருமணம் செய்து கொள்ள சுதந்திரமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்பொழுது இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்கிறார் அல்லவா? அடிமைப்பட்ட நிலை என்பது எதை குறிக்கிறது? திருமண உறுதிமொழியை குறிக்கிறது. மேலும் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறதையும் கவனியுங்கள். எந்த ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ நரகம் போன்ற வாழ்க்கையான வீட்டிலே வாழ தேவன் கேட்டுக்கொள்ளவில்லை. இதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து செல்ல இயலவில்லை என்றால் எப்பொழுதும் நாயும் பூனையும் போல அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்றால் அவர்கள் பிரிந்து விடுவதே நலம். சில வேளைகளிலே சில தம்பதியரை பிரிந்திருக்கும்படிக்காகத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டியதுள்ளது. இங்கே அவர்கள் பிரச்சனை விவாகரத்தில் அல்ல, திருமணமே பிரச்சனை. இப்படிப்பட்டவர்கள் முதலிலேயே திருமணம் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை சமாதானமாய் இருக்கும்படிக்கே அழைத்திருக்கிறார். ஆகவே வீடானது ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடாது. அது கராத்தை சண்டையிடும் இடம் அல்ல, அது அன்பிற்கான இடமாயிருக்கிறது. ஒரு அன்பின் வீடு தேவனுடைய முடிவான குறிக்கோளாயிருக்கிறது. ஆதி முதல் கொண்டு விவாகரத்து இருக்க வேண்டும் என்று தேவன் நோக்கமுடையவராகவே இருக்கவில்லை. ஆனால் மனிதனுடைய பாவத்து நிமித்தமே அவர் அதை அனுமதித்தார். அப்படியானால் விவாகரத்து என்பது பாவமானது என்று நீங்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கலாம். ஆம், உண்மைதான். கொலையைப் போல இதுவும் பாவம்தான். கொலையாளி ரட்சிக்கப்பட முடியும். உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த சிலுவையிலே மரித்துக் கொண்டிருந்தவன் ரட்சிப்பை பெற்றான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் தான் மரித்தார். சிலுவையிலே தொங்கிய திருடன் திருடனாகவும் கொலைகாரனாகவும் இருந்தான். இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் கொண்ட விசுவாசமும் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தமும் அவனை ரட்சித்தது. ஒரு திருடன் ஒரு கொலையாளி ரட்சிக்கப்பட முடியும். அதேபோல விவாகரத்து செய்தவனும் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே நாம் விவாகரத்து என்பதை ஒரு விசேஷமான பட்டியலிலே சேர்த்துவிடக்கூடாது. திருடனாக இருந்த ஒருவன் மனம் திரும்பி இயேசுவனிடத்திலே வந்து ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய திருட்டு தொழிலுக்காக அவன் மன்னிப்பை பெறுகிறான். அப்படிப்பட்ட மனிதனை நாம் திருமணம் செய்ய அனுமதிக்கிறோம். கொலையாளிக்கும் இதே போன்று நாம் விட்டுவிடுகிறோம். அப்படியானால் விவாகரத்தை குறித்தும் நாம் ஒரு சரியான கண்ணோட்டமுடையவர்களாக இருப்போம். சிலர் ரட்சிக்கப்படும் முன்னரே விவாகரத்து பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது இந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் திருமணம் செய்ய விடுதலை பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த ஒரு காரியம் இங்கே வேதத்திலே மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் மற்றும் விவாகரத்தை குறித்த இந்த முக்கியமான தியானத்தை நாம் ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் இப்பொழுது பார்க்கிறோம். இன்று பாலுறவை குறித்த உணர்வுகள் அதிகமாக பயப்படுத்தும் வகையிலே எச்சரிக்கையூட்டும் வகையிலே பெருகிவிட்டது என்பதை எவரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இன்றைய இலக்கியங்களையும் செய்தித்தாட்களையும் படிக்க வேண்டும். மேலே நாட்டு செய்தித்தாள் ஒன்று இவ்வாறு சொல்கிறது, சிறந்த ஒழுக்க நெறிகள் எல்லாம் இன்று பாழான நிலம் போல இருக்கின்றது. உடைந்து போன மனசாட்சி என்னும் குப்பைகளால் அது மாசுபடுத்தப்பட்டுள்ளது. நீதிபதி ஒருவர் என்ன சொல்கிறார் கேளுங்கள். இன்று அநேக கல்லூரிகளில் மாணவர்களிடையே வரம்பு முறையின்றி பாலுறவு கொள்ளுதல் என்பது ஆபத்தான வளர்ந்து வரும் தீமையாயிருக்கிறது என்கிறார். டாக்டர் பில் கிராமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1964 அவர்களுடைய பத்திரிகையான டிசிஷன் என்ற பத்திரிகையிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியே வந்தது. கவனியுங்கள், இன்றைய நம்முடைய இளைஞர்கள் நரகத்திற்கு செல்லும் அகல பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னைத்தான் மதிக்கும் எந்த ஒரு மிருகமும் வெறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கும் அந்த மோசமான நிலையை குறித்து எவரும் சிந்திப்பதில்லை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இது எத்தனை உண்மை இல்லையா? மேலும் ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார், அநேக சட்டங்களை ஏற்றுவதனால் பிரச்சினை தீர்ந்துவிடாது, அவருடைய ஆவியினால் மறுபடி பிறத்திலே அதற்கான தீர்வை காண முடியும். அவர் ஒருவரே மனிதனுடைய ஆத்மாவை அனலூட்டி சிறந்த பரிசுத்தத்தை அடைய வேண்டும் என்று தேவனால் அனுப்பப்படும் தாகத்தை ஊட்டி நடத்துகிறவர். தனி மனிதனுக்கும் அதேபோல் அரசியல் என்ற சரீர அமைப்பிற்கும் அவ்வாறு செய்கிறவர். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எழுச்சிக்கும் பரிசுத்தப்படுத்தலுக்கும் வெளியாக மனிதர்கள் தங்களுடைய பாவத்தின் எடையாலும் அழிவினாலும் கீழே மூழ்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுவும் 1965 உள்ள கருத்துதான். அப்படியென்றால் இன்றைய நாட்களிலே எவ்வளவு கேவலமான நிலைமையிலே சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இன்னும் இதுபோன்ற எத்தனையோ எச்சரிப்பின் சத்தத்தை நாம் காண முடியும். ஆனாலும் சில தத்துவ ஞானிகள் புதிய கருத்துக்கள் இந்த பாலுறவை ஒரு புதிய பரந்த மனப்பான்மையுள்ள அறிவியல் வளர்ச்சியுற்ற காலத்திற்கு அடையாளமாயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது ஒன்றும் புதிய காரியம் அல்ல. மேலும் ஒரு நிறைவான வாழ்விற்குள் நுழைவதின் அடையாளமாக இது இல்லை, மாறாக இது அழிவை நோக்கிய கலாச்சாரமாயிருக்கிறது. முன்பிருந்த எகிப்து, பாபிலோனிய, கிரேக்க மற்றும் ரோம கலாச்சாரம் இவ்வாறுதான் வீழ்ச்சியுற்றது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த பாலுறவு அநேக உயர்ந்த மக்களை வீழ்ச்சியுற செய்திருக்கிறது. பிரான்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட புரட்சி அந்த தேசத்தின் மகிமையை விலகச் செய்துவிட்டது. இந்த புரட்சியின் காலகட்டத்திலே விபசாரம் பலிபீடத்திலே வைத்து வணங்கப்பட்டது என்று சொல்லலாம். இவ்விதமான காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் பழியை வேதத்தின் மீதும் அறியாமையில் காணப்பட்ட பழங்கால சந்ததியார் மீதும் போடுகிறார்கள். சபையும் வேதமும் இந்த பாலுறவு காரியத்தை வெறுப்பாக பார்க்கிறதாகவும் அது சமயத்தின் புனிதத்தை கெடுக்கிறது என்று தடை செய்யப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். மேலும் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று திருமண தோல்விக்கும் விவாகரத்தின் எண்ணிக்கை பெருக்கத்திற்கும் இளைஞர்களின் அறியாமையே காரணம் காட்டுகிறார்கள். இந்த பாடத்தை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தால் திருமண வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். மூதாதையர்களிலே பியூரிட்டன்ஸ் அவ்வாறு அறியாமையிலே இருந்தார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் சமய காரியங்களிலே பக்தி காரியங்களிலே தீவிரமானவர்கள் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் அந்த காலத்திற்கு போக வேண்டாம். இருந்த போதிலும் இந்த பிரச்சினைக்கு இன்றைய சந்ததியும் தீர்வை காணவில்லை என்பதுதான் துக்ககரமான ஒரு காரியமாயிருக்கிறது. அக்காலத்து மக்களும் இக்காலத்து மக்களும் இந்த ஒரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றே நாம் அறிய முடிகிறது. அவர்கள் பாலுறவை குறித்த காரியத்தில் அறியாமையில் காணப்பட்டார்கள். பாலுறவை மனித குலத்திற்கு கொடுத்தது யார்? சினிமா துறையில் உள்ளவர்கள் தாங்கள்தான் அதை உருவாக்கியதாக நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனே இதை மனு குலத்திற்கு கொடுத்து அது பரிசுத்தத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இன்றைய நாட்களிலே வருகிற புத்தகங்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் பாருங்கள். இவைகள் இளைய சமுதாயத்தை அழிவின் பாதைக்கு இழுத்துச் செல்கிறது. மேலும் இப்படிப்பட்ட சிற்றின்ப காமவெறி கொண்ட காரியங்களிலே அறிவுடையவனாக நீ இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்ற ஒரு தோற்றத்தை இது கொடுக்கிறது. இந்த மக்களுக்கு வேதாகமம் ஒரு அசிங்கமான புத்தகம். இப்படிப்பட்ட இழிவான இச்சையுடைய மக்கள் இன்று சந்தை வெளிகளிலேயும் பள்ளி வகுப்பறைகளிலேயும் நிறைந்திருக்கிறார்கள். ஒரு தகப்பனார் கூறியது போல, நான் என்னுடைய மகனுக்கு அதிகம் சொல்லித்தரவில்லை, ஆனால் அவனுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை நான் அறியேன் என்கிறார். இன்று மக்களுக்கு பாலுறவை குறித்த அதிகமான அறிவு இருந்தாலும் விவாக ரத்து வழக்குகள் குறைந்தபாடில்லை. சரீர காரியங்களை குறித்த ஓரளவு அறிவு ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு தேவை என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அது மட்டும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்க போதுமானது இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அது ஒரு தேவைக்கு மிஞ்சிய மாறுபாடான வலியுறுத்தலை கொடுக்கிறதாயிருக்கிறது. ஒரு தேவ மனிதர் உலகத்தில் உள்ள பிரச்சனைகளிலே ஒன்று எது என்றால், அன்பிற்கு பதிலாக பாலுறவையும், மூளைக்கு பதிலாக பணத்தையும், நாகரிகத்திற்கு பதிலாக வானொலி பெட்டியையும் மக்கள் தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்கிறார். இதுவே இன்றைய காலகட்டத்தின் பிரச்சினை. தேவனுடைய வார்த்தையானது இந்த பாலுறவை குறித்த காரியத்திலே மிகவும் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பேசுகிறது. இதை சமயத்திற்கு புறம்பாக்கப்பட்ட ஒன்றாகவோ சமயத்திற்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு கோட்பாடாகவோ கருதவில்லை. மாறாக இதை தெளிவாக இறை இயலாக அது கையாளுகிறது. வேதம் மிகவும் நேர்மையாக மிகவும் உன்னதமான மொழியினாலே அதை கையாளுகின்றது. ஆகவேதான் நாம் இங்கே மல்கியாவின் தியானத்திலே இவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறோம். இந்த காரணத்தினாலேதான் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் என்று தேவன் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். மேலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனதற்கான காரணங்களிலே இதுவும் ஒன்றாகும். அருமையானவர்களே, இதுவே தேவனுடைய சத்தத்தை மக்கள் கேட்க வேண்டிய காலமாயிருக்கிறது. திருச்சபைகளிலே இதை குறித்து போதகர்கள் தெளிவாக போதிக்க வேண்டும். தேவன் ஆதியிலே மனுக்குலத்தை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். தேவனே பெண்ணை மனிதனிடத்தில் கொண்டு வந்தார். இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டியதாயிருக்கவில்லை. தேவன் ஆசீர்வதித்தார். திருமணமானது பரிசுத்தமானதாகவும் சுத்தமானதாகவும் ஆனது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள இந்த ஒரு உறவை மாத்திரமே தேவன் இங்கே ஆசீர்வதித்தார். வேறு எதையும் ஆசீர்வதிப்பதாக அவர் கூறவில்லை. அவருடைய திட்டப்படி திருமணம் நடைபெற்றதென்றால் அவர் ஆசீர்வதிப்பார். அங்கே சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் திருமணம் செய்து மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். நாம் அவருக்கு செவி கொடுத்தால் மட்டுமே நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் திட்டமும் நோக்கமும் உடையவராக காணப்படுகிறார். எபேசு திருச்சபை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். கேளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்கிறார். எபேசு சபை ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்தது. இவ்வாறு இயேசு கூறிய பிறகு அந்த சபை ஒருபோதும் ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு வரவே இல்லை. ஆதி திருச்சபையிலே அவர்கள் கிறிஸ்துவுடன் கொண்டிருந்த தனிப்பட்ட உறவு நிலைக்கு இந்த விசுவாச துரோகம் நிறைந்த நாட்களிலே அந்த உன்னத நிலைமையை கண்டுகொள்வது சற்று கடினமான காரியமாகவே தோன்றுகிறது. ஆதி திருச்சபையிலே விசுவாசிகள் கிறிஸ்துவில் அன்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவரை நேசித்தார்கள். அவருக்காக 5 மில்லியன் மக்கள் இரத்த சாட்சியாக மறித்து தங்களுடைய சொந்த இரத்தத்தினால் அந்த அன்பை முத்திரையிட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 இரண்டு வார்த்தைகளை நாம் மொழியாக்கத்திலே மாற்றி பார்க்க வேண்டியதுள்ளது. இந்த வசனத்திலே ஆதி அன்பை என்ற வார்த்தைக்குரிய கிரேக்க வார்த்தையின் பொருள் சிறந்த என்பதாகும். இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கெட்டகுமாரன் கதையிலே பயன்படுத்துகிறார். தன்னுடைய மகனுக்கு அந்த தந்தையார் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துவிக்க சொல்லும் பொழுது அங்கே உயர்ந்த என்று சொல்வதற்கு அதே சொல்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது சிறந்த வஸ்திரம். எனவே எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளின் சிறந்த அன்பை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு உயர்ந்த நிலையிலே சென்று கொண்டிருந்த அந்த சபைக்குள் மெதுவாக குளிர்ந்த நிலை நுழைந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து, ஆனாலும் நீ சிறந்த அன்பை விட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன் பேரிலே குறை உண்டு என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது அன்பு தொடர்பான ஒரு காரியம். தேவன் நம் எல்லாரையும் பார்த்து இவ்வாறு கேட்கிறார். மகனே, மகளே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றுதான் கேட்கிறார். பிரியமானவர்களே, நீ எனக்கு உண்மையாயிருப்பாயா, அல்லது ஊழிய பணித்தளத்திற்கு போகிறாயா, நீ எனக்கு எவ்வளவு கொடுப்பாய், நீ எனக்காக இவ்வளவு காரியங்களை செய்யப் போகிறாய் என்று கேட்காமல் முதலாவது நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றுதான் கேட்கிறார். அன்பே முதலிடம் பெறுகிறது. அதற்கு பின்னர்தான் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்வாறு எழுதியிருக்கிறார். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிறார். ரூத்தின் புத்தகத்தை பாருங்கள். அதிலே மீட்பு காதல் காரியமாக சொல்லப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். தேவன் இரண்டு சாதாரணமான மனிதர்களின் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு பலமான திடமான மனிதனும் ஒரு அழகான சிறந்த பெண்மணியையும் அவர்களின் அன்பு கதையையும் அங்கே சொல்கிறார். அந்த கதையிலே தேவன் மனிதன் மேலுள்ள தன்னுடைய சிறந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். இதன் வழியாகவே நாம் இந்த சிறந்த கருத்தை பெறுகிறோம். ரட்சிப்பு என்பது அன்பு தொடர்பான காரியம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே எபேசு சபைக்கு கிறிஸ்து எழுதிய இறுதி கடிதத்திலே அவர் எச்சரிக்கிறார். நாம் இதை புரிந்து கொள்ள சற்று கடினமாக இருக்கும். ஆனால் இந்த கடிதத்திற்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த எபேசு விசுவாசிகளுக்கு பவுல் மூலமாக முதலாவது கடிதத்தை எழுதுகிறார். இதை நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிருபத்திலே அவர் திருமண அன்பை குறித்து பேசி அதை சபையின் மீது கிறிஸ்து கொண்ட அன்போடு ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பகுதிகளிலே இதுவும் ஒன்றாகும். எபேசியர் 5:22 வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சில அடக்கி ஆளும் தன்மை உள்ள பெண்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். மேலும் பெண்கள் விடுதலைக்காக பாடுபடும் மக்களும் இதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் எதிர்ப்பதின் மூலம் இதன் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் கண்டுகொள்ள முடியாமல் போகிறார்கள். இங்கே கீழ்ப்படிதல் என்பது வீட்டில் தலைமை தாங்கி போவதின் நோக்கத்தை குறிக்கிறது. ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்துவது இங்கே கேள்வி அல்ல. வீட்டில் ஒரு ஒழுங்கை கொண்டு வரும் நோக்கத்துடன் தலைமைத்துவத்தை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றியே அது கூறுகிறது. மேலும் இதோடு கூட சில காரியங்களை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. அவை அற்புதமானவைகளாய் இருக்கின்றன. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எபேசியர் 5:23, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவை ஒத்திருக்கிறது. தேவனால் இணைக்கப்பட்டு பூமியில் நடக்கும் கிறிஸ்தவ திருமணங்கள் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. கிறிஸ்தவ திருமணமானது கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் இடையேயான உன்னதமான உறவினை தெரிவிக்கிறது. கிறிஸ்தவ திருமணம் மேலும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு, இவை யாவுமே மிகவும் புனிதமானவை. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஒரு மணவாட்டியை போன்று மணவாளனாகிய கிறிஸ்துவுடன் அன்பான உறவை கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நாகும் 1:15 பின்பாகம். நாகும் 1:15 பின்பாகம்.
TWR இன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.